الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين وقال الله تعالى مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين وقال الله تعالى ولقد زرعنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم عين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام إلى آخر الآيات صدق الله مولانا العظيم يلا فهلم فهلتين نمي اللهم سيئت ماي فريشان هنجا يلا والله الله جل شانه وتعالى وفشندم அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணியே கிடையாது என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹு ஜல்லக்கானஹு தஆலாவை எல்லா நேரங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் ஆரம்பத்திலே உபதேசிக்கிறேன். அல்லாஹு ஜல்லக்கானஹு தஆலா தனது அன்புக்குரிய நபி எம்பெருமானார் சர்தாரி ஆலம் சையதுல் அன்பியா இவர்கள் முன்னிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்களுக்குள்ளே யார்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் சலாமியும் சலாமியும் கடந்தருள்வார்கள். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து கியாம நாள் வரை வரக்கூடிய அத்துணை நல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருளும் ரஹ்மத்தும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மலையென்று பானாது கடமையென்று உணர்ந்து நேர காலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து இரண்டுக்காகக்கூடிய எண்ணங்களோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, எனது அன்பையான சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான படைப்புகளில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனிதனை தெரிவு செய்தான். மலக்குகளை விடவும், ஜின்களை விடவும், ஷைத்தான்களை விடவும், பறவைகள், மிருகங்கள், ஊர்ந்து செல்கின்ற பிராணிகள், கடலில் வாழ் மிருகங்கள், கடலில் வாழ் மீனினங்கள், இன்னும் கோடிக்கணக்கான ஜீவராசிகளை விட சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை தெரிவு செய்தான். மனிதனுடைய அறிவாலும் மனிதனுடைய அமைப்பாலும் மனிதனுடைய அழகாலும் மனிதனுடைய சகல துறைகளிலும் அல்லாஹு சுபாரகு வ தஆலா மனிதனை மேன்மைப்படுத்தி இந்த உலகத்திலே திருத்திருக்கிறான். ஏனென்றால் மனிதனுக்கு ஊமையான, மனிதனுக்கு சமமான, மனிதன் போன்ற தகமைகள் படைத்த ஒரு ஜீவராசி உலகத்தில் இல்லை என்பதை அல்லாஹ் திருமறையிலே அல்லாஹ் மிக மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை தெரிவு செய்தார். ஏனென்றால் இந்த மனிதன் என்பவன் உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டான் என்பதோடு இந்த மனிதன் மட்டும் உலகத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் ஒரு வழியையும் அல்லாஹ் காட்டி கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ இதர ஜீவராசிகளுக்கோ அல்லாஹு தபாரக்கு தஆலா இந்த உலகத்தில் அணுகி நடக்கக்கூடிய கடமைகளையும் அவைகளுக்கு விதிமுறைகளையும் அல்லாஹ் தபாரக்கு தஆலா தெளிவாக எவரை அனுப்பி சொல்லவில்லை. ஆனால் ஹலக பகல அல்லாஹ் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைத்து அவை மரணிக்கும் வரைக்கும் வாழ வேண்டிய வழிகளை அல்லாஹ் அவைகள் யூகமாக கொடுத்திருக்கார். ஆனால் மனித படைப்பு என்பதற்கு அல்லாஹ் தபாரக்கு தஆலா இந்த உலகத்தில் படைத்து அவர்கள் வாழ வேண்டிய வழிமுறைகளுக்கு அல்லாஹ் தன்னிடத்தில் இருந்து தூதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹியையும் அல்லாஹ் கொடுத்து அந்த வஹியை உலகத்தில் சொல்லி வைப்பதற்கு சிறந்த ஒரு மனிதராக அல்லாஹ் நபியையும் ரசூலையும் தெரிவு செய்து எங்களுக்கு தலைமையாக்கி தந்து வழிகாட்டினார். இது எந்த ஒரு உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தபாரக்கு தஆலா கொடுக்காத ஒரு சிரேஷ்டமான ஒரு அமைப்பு. எனவேதான் இந்த மனிதன் உயர்ந்தவன், இந்த மனிதன் சிறந்தவன். لقد خلقنا الانسان في احسن تقويم மனிதனை அழகிய வடிவமைப்பில் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அவர்கள் கண்ணாக இருந்தாலும் சரி, மூக்காக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, இதர உறுப்புகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு அழகு, அழகிய அமைப்பில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். இன்னொரு இடத்தில் வலக்கது கர்ணம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் பூமியில் சந்தைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். சந்தியானவர்களே, மனிதன் பிறந்தாலும் மதிப்பு, அவன் இறந்தாலும் அவனுக்கு என்ற தனி ஒரு வழியை அல்லாஹ் தபாரக் வதஆல நபி மூலமாக காட்டி தந்திருக்கிறான். இருந்து சும்மா குழியிலே போட்டு பிழைக்க முடியாது. பிறந்தவனுக்கு எப்படி கண்ணியப்படுத்தி அவனை நாங்கள் தூக்கி கொஞ்சுகிறோமோ, இது போல இறந்தவனையும் தூக்கி சென்று அடக்குமுறைக்கும் ஒரு நல்ல வழிமுறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. மனிதன் கண்ணியமானவன், எனவே இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையில் அவனுக்கு வாழ வேண்டிய அந்த குறுகிய வாழ்க்கை இடைவெளி, இதிலும் அல்லாஹ் தபாரக் வதஆல வாழ வேண்டிய மனித வாழ்வை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். எனவேதான் மனிதன் புனிதமானவன், மனிதன் சிறந்தவன், அல்லாஹுடைய படைப்புகளில் ஜீவராசிகளில் அல்லாஹுடைய பார்வையிலே கண்ணியமானவன். அல்லாஹ் மனிதர்களுடைய வணக்கங்களை மலக்குகள் இடத்திலே மேன்மைப்படுத்தி பேசுகிறான். இந்த மனித வர்க்கத்துக்குத்தான் இன்வர்க்கத்தோடு சேர்த்து அல்லாஹ் சூழப்பதியை ஏற்பாடு செய்திருக்கிறான். இவைகள் எல்லாம் நாங்கள் கேட்டறிந்த தெரிந்திருக்கின்ற உண்மைகள். சங்கியான பெரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இதே நேரத்தில் இந்த மனிதன் புனிதனாக உலகத்தில் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் அவனை மென்மேலும் புனிதனாக்குவதற்கு, அல்லாஹுடைய திருப்திகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வழிமுறைகளை காட்டிக் கொடுத்தான். எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சுய இஷ்டப்படி, தன்னுடைய மூளை சொல்கிற பிரகாரம், தன்னுடைய மனம் சொல்கிற பிரகாரம் உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளை மறந்து வாழ ஆரம்பிக்கிறானோ, இவன் மனித தன்மையில் இருந்து மாறுபட்டு மனித தன்மையில் புனித தன்மையில் இருந்து அவன் வெளியாகி ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கை உலகத்திலே வாழ்கிறான். அவன் மனித தோற்றத்தில் மிருகமாகவும் பேசும் மிருகமாகவும் உலகத்தில் வாழ்கிறான் என்பதை திருமறை தெளிவாக சொல்கிறது. சங்கியானவர்களே, நாங்கள் எல்லாம் பேசும் மனிதர்கள், மனித புனிதர்கள். எப்பொழுது என்று சொன்னால், இல்லல்லதீன ஆமனூ வஆமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களையும் சேர்த்து செய்யும் பொழுது இந்த மனிதன் உயர்ந்தவன், இந்த மனிதன் மேன்மையானவன். இல்லை என்று சொல்லியிருந்தார், அவனிடத்தில் ஈமான் கிடையாது, அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கிடையாது, அல்லாஹ் ரசூல் காட்டிய வாழ்க்கை அவனிடத்தில் இல்லை என்றால், சும்மா ரததனாக அஸ்வல சாபிலீன், தான் போரிலும் தாழ்ந்தவராக கேவலமான மிருகங்களாக அல்லாஹ் மனிதனை மாற்றி விடுகிறான். சங்கியானவர்களே,
அவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு மனிதன் அவனுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது அவனுடைய கடமை என்பதை திருமறை சொல்லி காட்டுகிறது. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக பனு இஸ்ரவியர்களுக்கு அனுப்புகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெரும் போராட்டத்தோடு தன்னோடு இன்னொருவரை துணையாக தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து மார்க்க பிரச்சாரங்களை அந்த பனு இஸ்ரவியர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த பலர்கள் இஸ்லாத்தை நம்பி வந்தார்கள். பலர்கள் இஸ்லாத்துக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹுக்கும் எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் தபாரக்கு தஆலா நம்பி வந்த அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தபாரக்கு தஆலா சுருப்புகளையும் வேர்களையும் கொடுத்தார், தௌராத் வேதத்தையும் கொடுத்தார். இந்த தௌராத் வேதம் என்பது படித்துவிட்டு மூடி அங்கே கபத்தில் வைப்பதற்காகவோ அல்லது படித்துவிட்டு மூடி பக்குவமாக ஒரு பையில் போட்டு வைப்பதற்காகவோ அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவியர்களுக்கு கொடுக்கவில்லை. அதனை படியுங்கள், பாராயணம் செய்யுங்கள், அதில் அல்லாஹ் என்ன வகையை என்ன சட்டங்களை சொல்லியிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்கும் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்பதற்கும் அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் அந்த பனு இஸ்ரவியர்கள் தௌராத் வேதத்தை சந்தோஷமாக வாங்கினார்கள். ஆனால் எவருமே அந்த தௌராத் வேதத்தை அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான் என்பதை பார்க்கவில்லை, படிக்கவில்லை, பாராயணம் செய்யவில்லை, உழந்து அதில் உள்ள சட்டப்படி வாழ்வதற்கு துணியவில்லை. அல்லாஹ் தபாரக் வதஆலா அவர்களை மாற்றுகிறான். அல்லாஹ் திருமறையில சூரத்தில் ஜுமாவில் சொல்லும் பொழுது மசலுல்லதீன தௌராத் தௌராத் வேதங்கள் சுமத்தப்பட்டு அந்த பனூ இஸ்ரவேலர்கள் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், தௌராத் வேதத்தை தன்னுடைய வேதம் என்று வாங்கிக் கொண்டவர்கள், தௌராத் வேதத்தை படிக்காமல் பாராயணம் செய்யாமல் அதில் அல்லாஹ் என்ன என்று சொல்லியிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் வாழ்ந்த அந்த மனிதர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொம்மில் ஒத்துவார் கமதலி ஹிமாரி அஹ்மிலா சாரா ஏடுகளை சுமந்த கழுதைக்கு சமம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஊருவா பாரங்களை சுமந்து செல்கின்ற புத்தகங்களை சுமந்து செல்கின்ற கழுதைகளுக்கு சமம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு தெரியுமா ஒரு புத்தகம் படிப்பதற்கு? கழுதைக்கு தெரியுமா அலிப்பா ஓதுறதுக்கு? ஏபிசிடி தெரியுமா? ஆனா ஆவண கழுதைக்கு தெரியுமா? அது வேடுகளை சுமப்பதனாலே ஏதாவது பிரயோசனங்கள் உண்டா? அண்ணா சொல்கிறான் இந்த தௌராத் வேதத்தை கொடுத்தும் பாராயணம் செய்யாமல் படிக்காமல் மூடி வைத்த அந்த தௌராத் சமூகம் அவர்களுக்கு எல்லாம் சொல்கிறார் கம்மத்திலே ஹிமாரி யஹ்மிலு அஸ்வாரா ஏடுகள் சுமந்த கழுதைகள் போன்றவர்கள். அவர்கள் மனிதர்கள், மனித தோட்டத்தில் மனிதர்கள், ஆனால் அவர்களுடைய தோட்டம் மனிதர்கள், பேசும் மிருகங்கள். சுபஹானல்லாஹ், மிருகங்கள் கழுதைகளுக்கெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறார். அதை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை பற்றி இன்னொரு சம்பவத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடப்படுது. சனிக்கிழமையினால் புனிதமான நாள், யூதர்களுடைய நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள், முஸ்லீம்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள், வார நாட்களில் தலைமைக்கும் அடைகின்ற சிறந்த நாள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த யூத மக்களுக்கு சொல்கிறார்கள், எங்களுக்கு வணக்கம் புரிவதற்கு சிறந்த நாள் சனிக்கிழமை நாள், எனவே நீங்கள் சனிக்கிழமை நாளில் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம், நிறுத்துங்கள், அல்லாஹுடைய வணக்கத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்கள், நீங்கள் என்னோடு வாருங்கள், அல்லாஹு தியானம் செய்வோம், வணக்கம் புரிவோம் என்று சொன்னார்கள். இவர்கள் அதுக்கு ஓம்படவில்லை. அந்த நாளை தானே அநேகமான எங்களுக்கு அதாவது மீன் பிடிக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது, தொழில் அமோகமாக எங்களுக்கு விளைச்சல் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னார்கள் இல்லை, அல்லாஹ் அதற்கு இன்னொரு நேரத்தில் உங்களுக்கு பன்மடங்காக்கி தருவார், அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் வாருங்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு தந்திர உபாயம் செய்தார்கள். கடலில் தானே அல்லாஹ் மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறான், கடலில் இருந்து வாய்க்கால் வெட்டி போர் ஒரு பக்கத்தில் திசையாக அந்த தண்ணீரை பாய்ச்சி ஒரு குழியை ஏற்பாடு செய்தார்கள். கடலில் இருந்து தண்ணீர் பாய்ந்தோடி அந்த குழியில் நிரம்பியது. அங்கே மீன்கள் எல்லாம் வாய்க்கால் மூலமாக வந்து குழியில் வந்தது. குழியில் போய் சனிக்கிழமையினாலே மீன் பிடிக்கிறார்கள். மூசா நபி கேட்டதுக்கு இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் கடலில் தானே மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த தண்ணீரை வேறு இடத்துக்கு பாய்ச்சி குழியில் இருந்து தானே மீன் பிடிக்கிறோம், இதில் என்ன தப்பு என்று கேட்டார்கள். அல்லாஹுடைய கட்டளைக்கு இவர்கள் தந்திரம் பேசுகிறார்களா? அல்லாஹ் பார்த்தான் அல்லாஹுடைய வணக்கங்களை இவர்கள் தெரிவர செய்யாமல் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு பேசின இவர்களுக்கு புத்தி இல்லையா? எனவே அல்லாஹ் தபாரக்கு வசால சொல்லி ஒரு கட்டளையை அழுங்கி இறக்குகிறான். அல்லாஹ் திருமறையிலே அந்த வசனத்தை எங்களுக்கு அழகிய அமைப்பிலே திருக்குறானிலே பேசுகிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டான் அந்த சமுதாயத்துக்கு, நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை நபிமார்களை சொல்ல ஏற்று வணக்கம் புரியாத சந்தர்ப்பத்தில், கேட்காத சந்தர்ப்பத்தில் நீங்கள் மனிதர்களாக இருந்து என்ன பயன்? விழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹுடைய கட்டளை வந்தது. சகோதரர்களை பல சத்திரிகளை புரட்டி பார்க்கும் பொழுது ஒன்று அவர்கள் உருவத்திலே குரங்குகளாக மாறிவிட்டார்கள். யார் யாரெல்லாம் மீன் பிடிக்க சென்றார்களோ விரிவடைந்த குரங்குகளாக மாறுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் குரங்குகளாகவே உருவில் மாறிவிட்டார்கள். இன்னும் சில சத்திரிகளிலே இல்லை, மனித வடிவில் இருந்தார்கள். அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அங்கே குரங்குகளுடைய செயலாக மாறிவிட்டது என்றும் குறிப்பிடுகிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறார், பன்றிகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. பன்றிகளாக மாறிவிட்டார்கள். சுபஹானல்லாஹ், மனிதன் புனிதமானவன், சந்தைப்படுத்தப்பட்டவன், அழகிய வடிவமைப்பில் படைக்கப்பட்ட இந்த மனிதன் உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை சரிவர பின்பற்றாத சந்தர்ப்பத்தில் அவன் மனிதனாக இருப்பதில் அர்த்தம் கிடையாது. தோற்றத்தில் மனிதனாக, பேசும் மனிதனாக இருந்த பொழுதிலும் இவன் பேசும் மிருகமாக அல்லது உருவத்தில் மிருகமாக அல்லாஹ் மாற்றி காட்டினான் அந்த சமுதாயத்தை. சங்கியானவர்களே, ஏன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிருகத்தோடு சில உதாரணங்களை ஒப்பிட்டு காட்டவில்லையா? சொன்னார்கள், தர்மம் கொடுங்கள், தர்மம் தலை காக்கும், தர்மம் தலை காக்கும், தர்மத்தினால் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய முசீபத்துகள் தடைபடும். அள்ளி கொடுக்க சொன்னார்கள், கிள்ளி கொடுக்க சொல்லவில்லை. இல்லாதவர்கள், கேட்போர்கள் இல்லை என்று தெரிந்தவர்களை இனம் கண்டு தேடி அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலும் இரகசியமாகவும் கொடுங்கள், பரகசியமாகவும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். சதகா சதகா என்ற வார்த்தைகளை அல்லாஹ் பல இடங்களிலே பயன்படுத்துகிறார். சூரத்து தோபாவிலே சதகாவை பற்றி அல்லாஹ் பயன்படுத்துகிறார். சங்கியானவர்களே, இப்படி இருக்கும் பொழுது அது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற தர்மம் வலது கையினால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியாதவாறு இருக்கட்டும். நீங்கள் கொடுக்கிற உங்களது தர்மம் உங்களோடு நெருங்கி இருக்கிற தாய்க்கோ தந்தைக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நண்பனுக்கோ தெரியாமல் அல்லாஹுக்காக வேண்டி இரகசியமாகவே கொடுத்து விடுங்கள். ஆனால் அல்லாஹ் திருமறையிலே குர்ஆனின் தொழுகையை பற்றி பேசும் பொழுது அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள் என்று சொல்வதை போல மக்களுக்கு காட்டுவதற்காக, முகத்துறைக்காக, உலகத்தின் லாபத்துக்காக, பெருமைக்காக, புகழுக்காக ஒருவன் தர்மம் செய்து விடுகிறான். அவன் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுகிறான், பள்ளியை நான் தான் கட்டி கொடுத்தேன், அவன் ஏழை, அவனுக்கு வழி இல்லை, தொழிலுக்கு பணம் நான் தான் கொடுத்தேன், அல்லது அந்த பாடசாலைக்கு உபகரணங்கள் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த காணியை நான் தான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தேன், அல்லது இந்த பெருநாளைக்கு இந்த ஏழை கொடுப்பு நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஏதாவது ஒன்றை கொடுத்த தர்மத்தை சொல்லி பெருமை பேசுகிறார். அருகே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியில் இருக்கின்ற ரிவாயத், யாரோ ஒரு கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுகிறாரோ ஒரு நாய் ஒரு உணவை உண்டு பிறகு வாந்தி எடுத்து திரும்பவும் நாய் வாந்தி எடுத்த அதே வாந்தியை அதே நாய் நக்கி தின்பதற்கு சமம் என்பதை பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், இவ்வளவு கேவலமான உதாரணம் யாருக்கு சொன்னார்கள்? மனிதன் சரியற்ற சட்டத்தை அவமதித்து அவன் உலக ஆதாயத்தோடு சுயநலத்தோடு வாழ்கிற சந்தர்ப்பத்தில் மிருகத்தை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு உதாரணம். நாய் வாந்தி எடுத்து பிறகும் நக்கி தின்ற நாய்க்கு சமம். சுபஹானல்லாஹ், நாங்கள் அப்படி அல்லவே ஒரு பேனை கொடுக்கிறோம் அல்லாஹுக்கு, எங்களுக்கு பேரை போடுகிறோமா? ஒரு பள்ளியை கட்டி கொடுக்கிறோம், எங்க பேரை போடுறோமா? அல்லது ஏதாவது ஒண்ணு பள்ளிவாசலுக்கோ ஒரு நல்ல விஷயங்களுக்கோ உதவி செய்யறோம், எங்களை பேரை போடுறோமா? இல்ல, என் பாகிதா இல்ல. கொடுக்கிறது மற்றவருக்கு தெரியக்கூடாது, அதான் தர்மம். சகோதரர்களே, கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டியவனுக்கு உதாரணம் அது. அல்லாஹ் தபாரக் வதஆல திருமறையில் இன்னொரு இடத்துல பேசும் பொழுது வலகத் ஜரனா லஜஹன்னம கத்தீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனித வர்க்கத்திலும் ஜின் வர்க்கத்திலும் அநேகமானவர்களுக்கு நாங்கள் நரகத்தை சித்தப்படுத்தி விட்டோம், தயார்படுத்தி விட்டோம். லகம், ஏன் அவர்களுக்கு லகம் குலூபம் லாயகுணபிகா, உள்ளங்களை கொடுத்தோம் சிந்திக்க மாட்டார்கள். உடம்பு ஆகியோர் லாயகு சீரோனபிகா, கண்களை கொடுத்தோம் நல்லதை பார்க்க மாட்டார்கள். குருடன் அல்ல, எல்லாம் தெரியுது, ஆனா நல்லதை தெரியுதில்ல, நல்லதை பார்க்கிறான் இல்ல. உலகம் ஆதானுல்லாயுமா, காதுகளை கொடுத்தோம் நல்லதை கேட்கிறான் இல்ல. செவுடன் அல்ல, எல்லாம் கேட்கிறது, நல்லது கேட்கிறது நல்லது, காது இல்ல. வாங்க சொன்னா கூட அவன் டிவியை ஓப்பன் பண்றான் இல்ல, பாட்டை ஓப்பன் பண்றான் இல்ல, அவன் பேசுகிற அந்த வார்த்தைகளை நிறுத்தினான் இல்ல. வாங்க சொன்னா அவன் காதலே உழுகுது இல்ல, நல்லதை கேட்கிறான் இல்ல. உலாய்க்க கல்லன் ஆம் அல்லாஹ் சொல்கிறான், இவன் கால்நடைகள் போல மாடு மேய்ந்து கொண்டே இருக்கும், எரும மாடு மேய்ந்து கொண்டே இருக்கும், மழை பெஞ்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி, பின்னால போய் கம்பால் அடிச்சாதான் கொஞ்சம் முன்னுக்கு போகும், போனாலும் போகாது, வாழ்னாலும் வராது, ஓடினாலும் ஓடாது, ஒண்ணும் தெரியாது அதற்கு. மிருகம் அல்லாஹ் சொல்கிறார், இவன் நல்லதை பேசி நல்லதை கேட்காத, நல்லதை பார்க்காத, நல்லதை சிந்திக்காதவன் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்கள் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான். பல் இல்லை, அந்த அந்தஸ்து கூட இந்த மனிதனுக்கு கொடுக்க கூடாது. ஏன், அவருக்கு நல்லதை சிந்திக்க முடியும், நல்லதை பார்க்க முடியும், நல்லதை கேட்க முடியும். எனவே அந்த மிருகத்தை விட தாழ்ந்தவன் என்று அல்லாஹ் திருமறைகளை பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியமானவர்கள், ஏன் இந்த புனிதமான படைப்பாகிய நாங்கள், கண்ணியமான மனிதர்களாகிய நாங்கள் ஏன் மிருகத்தனத்துக்கு மாற வேண்டும்? ஏன் எங்களை பார்த்து யாராவது பூனை என்று சொன்னாலோ, அல்லது கேவலமான ஒரு மிருகத்தை சாடினாலோ, அல்லது கழுதி என்று சொன்னாலோ, ஏதாவது உன்னை உதாரணமாக சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது? சகோதரர்கள், ஏன் நாங்கள் கண்ணியமானவர்கள், மனித தன்மை விரும்புகிறோம், அப்படி வாழச் சொல்கிறது இஸ்லாம், அப்படி வாழச் சொல்கிறது இஸ்லாம். சகோதரர்களே பாருங்கள், கோழி கோழி இறைச்சியை சாப்பிடும், கோழி கோழி இறைச்சியை சாப்பிடும். சில சந்தர்ப்பங்களிலே கிராமங்களிலே போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கூட்டிலே இருக்கிற ஒரு கோழி திடீர்னு பிடிக்கிறார்கள், ராவு 10 மணி 11 மணியாக இருக்கும், அங்கே கோழி சத்தம் பேசும், பக்கத்து வீட்டில பேசிக் கொள்கிறார்கள், யாராவது விருந்தாளிகள் வந்திருப்பார்கள் போல, நாட்டுக்கோழியை பிடிக்கிறார்கள், அங்கே குருபான் செய்கிறார்கள், வந்தவருக்கு விருந்து கொடுக்க போகிறார்கள் போல என்று பேசிக் கொள்கிறார்கள். தெரியும் அவர்களுக்கு, பிடிக்கிறார்கள், அறுக்கிறார்கள், உரிக்கிறார்கள், அதனுடைய மீதி சவ்வுகள் அதில் இருக்கின்ற கொழுப்புகளை எல்லாம் அவர்கள் கலட்டி கலட்டி வெளியே வீசும் பொழுது, அதோடு மேய்ந்து சீர்ந்த மீதம் இருக்கின்ற கோழிகள் எல்லாம் அதனை கொத்தி தின்னும். தன்னோடு இருக்கிற கோழி எரிச்சிலானே என்று அதுக்கு தெரியாது. காகம் இன்னொரு பறவையை பிடித்து தின்னும், அதுவும் பறவைதான். பருந்து இன்னொரு பிடித்து தின்னும். சுபஹானல்லாஹ், பறவைகள் பறவைகளை தின்னுவதை பார்க்கிறோம், மிருகங்கள் மிருகங்களை தின்னும், புலி இன்னொரு புலியை இன்னொரு மிருகத்தை தின்னும், சிங்கம் இன்னொரு மிருகத்தை தின்னும், ஓனா இன்னொரு மிருகத்தை தின்னும், நரி இன்னொரு மிருகத்தை தின்னும், நாய் இன்னொரு மிருகத்தை தின்னும், பூனை இன்னொரு மிருகத்தின் இறைச்சியை தின்னும். சில சந்தர்ப்பங்களில் பிரசவ வேதனையில் இருந்து தான் தப்பித்துக் கொள்கின்ற உபாயத்துக்காக நாய் தான் இருந்த குட்டியையே தின்னும், பூனை தான் இருந்த குட்டியையே தின்னும். அல்ல அப்படி ஒரு விதிமுறை ஆக்கியிருக்கிறார். மிருகம் மிருகத்தையே தின்று வாழ்கிறது, பாம்பு பாம்பை விழுங்கும், மீன் மீனை தின்னும். பார்க்கிற உலகத்திலே புழு புழுவை தின்னும், மனுஷன் மனுஷனை தின்றாரா, மனிதன் மனித இறைச்சியை தின்றாரா? இல்லையே, எங்கேயாவது மனுஷன் மனுஷரத்தை சாப்பிடுகிறான்னு சொன்னால் உலகத்தில் அது ஒரு அறிவு, ஆயிரத்தில் ஒன்று. ஆனா மனிதனுடைய ஜீவன அதாவது வாழ்வதற்குரிய ஆதாரமாக உணவாக அல்ல, வேறு விதங்களை ஆக்கியிருக்கிறார். மனுஷன் மனுஷ இறைச்சியை சாப்பிட்டு வாழ்கிறது இல்லை, ஆனால் சாப்பிடுகிறான் என்றால் அது ஆயிரத்தில் ஒன்றாக இருக்கிறார். அது ஏதோ ஒரு நாட்டில் சாப்பிடுகிறார்கள், வெயுங்கள், அது உணவல்ல, இரும்பு யாரோ சாப்பிடுகிறார்கள். சகோதரர்களே, இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தபாரக்கு தஆலா சொல்கிறான், இந்த மிருகங்களைப் போல, இந்த மீனினங்களைப் போல, இந்த பறவைகளைப் போல, இந்த புழுப்பூச்சிகளைப் போல, இந்த பாம்பு பள்ளியில் ஊர்ந்து செல்கின்ற இந்த ஜீவராசிகளைப் போல, மனிதனும் சில சந்தர்ப்பங்களில் மனித இறைச்சியை சாப்பிடுகிறான். சுபஹானல்லாஹ். நீங்கள் உங்கள் சகோதரருடைய குறைகளை திரும்பி திரும்பி பார்க்காதீர்கள். அவன் ஏன் சிரிக்கிறான், ஏன் அழுகிறான், அவன் எங்க போறான், எங்க வானான், அவன் ஏன் இங்க நிற்கிறான், இவன் ஏன் இப்படத்தால எப்படி இப்படி வந்திருப்பான், எப்படி உழைச்சிருப்பான், இவனுக்கு எப்படி வாங்கணும் வந்தது, இவன் எப்படி மோட்டார் பைசிக்கல் வாங்கினான், திரும்பி பார்க்காதீர்கள். மற்றவர்களை குறைகளை பேசாதீர்கள். அவன் அப்படியாமே, இவன் இப்படியாமே, பாருங்களை இப்படியா இருக்கணும், இவனுக்கு இப்படி இருக்க தெரியாதா, இப்படி செஞ்சானாமே, இப்படி நடந்ததாமே, இப்படி ஒரு குற்றவாளியாமே, இங்கே பாவம் நடக்கிறாமே, நீங்க பார்க்க வேணாம், மற்றவர்களை பற்றி குறைகள் பேச வேண்டாம். ஐயோ ஹிப்பு ஆகதுக்கும், அல்லாஹ் கேட்கிறான், ஐயோ ஹிப்பு ஆகதுக்கும் ஐயா குலல் அஹ்மா அஹீஹி மைதா, நீங்கள் உங்களோட உள்ள ஒரு சகோதரன் இறந்து போன பிறகு அவன் மூத்தாகி சடலமாக மையத்தாக இருக்கும் பொழுது அவனது இறைச்சி நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், வெறுப்பீர்கள், விரும்ப மாட்டீர்கள். சகோதரர்களே, பக்கத்தில் இறைச்சி கடையிலே, மன்னிக்கவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பக்கத்து இறைச்சி கடையிலே ஒரு மாட்டு இறைச்சியை தொடையை தொங்கப்பட்டிருக்கிறார்கள், போனவர்கள் சொன்னார்கள் வடமையில 500 ரூபாய் கிலோ இறக்கு என்றால் இது 250 ரூபாய் விற்கிறானா என்று சொன்ன உடனே எல்லாரும் அலையும் போது கொண்டு வரிசையிலே நிற்கிறார்கள். அங்கே போன ஒரு சில தக்குவாதாரிகள் சொல்கிறார்கள், இல்லை நேற்று செத்த மாட்டை தான் அடுத்தது போல கொண்டு வந்து செத்த மாட்டை தொங்கு வைத்து லாபத்துக்கு விற்பனை செய்கிறார்கள் என்று சொன்ன உடனே ஒரு முஸ்லீம் போய் அதனையும் வாங்கி சாப்பிடுவானா? ஏன் எங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய பேர் நாம சொல்லி அறுக்கப்படாத மிருகம் ஹராம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், வாங்க மாட்டோம். அதே நேரத்தில் ஒரு பெருநாளுடைய தினம், ஒரு சந்தோஷமான ஒரு நாள், அல்லது விருந்தாளிகள் அல்லது ஒரு திருமண வீட்டிலே ஒரு விசேஷம் நடக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிற அந்த கோழி இறைச்சி சொல்கிறார்கள் அது இஸ்லாமிய முறப்படி ஷரியத் முறப்படி பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படவில்லை, கழுத்தை நெரித்தது உடைத்தது அல்லது துண்டாக்க வெட்டி உரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் சொன்னால் யாராலும் அந்த விருந்தில் போய் கை நலைப்போமா அல்லது சாப்பிடுவோமா? இல்லை. ஏன் அங்கே உரிய முறையில் அறுக்கப்படவில்லை என்பதனால் அல்லாஹ் சொல்கிற உதாரணம் சகோதரனை இறைச்சி திங்கிறாய் என்று அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான் உன்னுடைய சகோதரன் அதுவும் மூத்தாகி போனவன் இறந்து போன சடலம் அவனுடைய இறைச்சியை நீ துண்டு துண்டாக வச்சு சாப்பிட நீ விரும்புவாயா? சுபஹானல்லாஹ், பக்கரித்து விரும்பு மாட்டாய் வெறுப்பாய். மற்றவர்களுடைய குறைகளை திரும்பி ஆராய்கிறானோ ஆரம்பிக்கிறானோ மற்றவர்களை பற்றி கோடும் புறமும் சொல்ல ஆரம்பிக்கிறானோ அல்லாஹ் சொல்கின்ற ஓமை அந்த மிருகத்தை போல பறவையை போல மனித குணமும் மாறி போகிறது, மனிதன் மனிதனை சாப்பிடுகிறான். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இரண்டு நபி தோழர்களை பார்த்து உங்களுடைய பண்ணை குத்தி துப்புரவு செய்யுங்கள். சொன்னார்கள் நபி இவர்கள் நாயகமே, நான் இங்கே இறைச்சியே சாப்பிடலையே, பண்ணை பண்ணை குத்தி எடுக்கிற அளவுக்கு இறைச்சி எங்கே இருக்க முடியும்? சொன்னார்கள் அறிஞர் ரசூலுல்லாஹ், இல்ல உங்களுடைய பண்ணு கிடையில இறைச்சி இருக்கிறேன்னு சொன்னார்கள். இல்லை நாயகம், நாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். சொன்னார்கள் இல்லை, நீங்கள் உங்களுடைய முஸ்லிமான ஒரு சகோதரரை பற்றி புறம் பேசியிருக்கிறீர்கள், அவனுடைய மாமிசத்தை சாப்பிட்டு இருக்கிறீர்கள், அவனுடைய மாமிசத்தின் துகள்கள் துண்டுகள் உங்களுக்கு பண்ணு கிடையிலே இருக்கிற அடையாளம் இருக்கு ஒரு மிருகமாக இருக்கட்டும், நாங்கள் வளர்க்கிறோம், அது எஜமானுடைய காணியில் இருக்கிற பயிரா அடுத்தவனுடைய தோட்டத்தில் இருக்கிற விவசாய பயிரா என்று அதுக்கு தெரியாது. அவுத்து விட்டால் இதையும் தின்னும் அதையும் தின்னும். ஏன்? எஜமானுடைய தோட்டத்தில் இருக்கிறது அதுக்கு ஹலால், மற்ற தோட்டத்தில் தின்பதற்கு ஹராமா? இல்லை, மிருகத்துக்கு தெரியாது. ஆனால் அது உரியவர்கள் தான் அதுக்குரிய வழிமுறைகளை கையாண்டு அதனை சாப்பிட கொடுக்க கூடாது, அது அங்கேயுடைய சொத்தின் ஹராம் இது அவன் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிருகத்துக்கு தெரியாது, பகுத்தறிவில்லை. ஆனால் மனிதனுக்கு வாழ்வதற்கு அறிஞர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல் ஹலாலு பையுனும் வல் ஹராமு பையுனும் வபைனஹுமா உமூரும் முஸ்தபிஹாத்தும் லா யஅலமூன கதீரும் மினன்னார். ஹராம் என்பது தெளிவு, ஹலால் என்பது தெளிவு. இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான் எல்லாம் விரும்புகிறான், என்ன அது ஹலால், இதை செய்யக்கூடாது, இது கூடாது வாழ்க்கைக்கு, இதுல முன்னேற்றம் கிடையாது, இதுல அறிவுண்டு, இது அல்லாஹ் வருகிறான்னு ஹராம். அப்ப ஹராம் ஹலால் என்ற வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் இவன் மற்றவனுடைய பொருளை சூறையாடுகிறான், லஞ்சம் வாங்குகிறான், மற்றவனுடைய பொருளை திருடுகிறான், அபகரிக்கிறான், ஏமாற்றி பிழைக்கிறான், மற்றவனுடைய காணியை தின்றான், மற்றவனுடைய கடையை குடிக்கிறான், மற்றவனுடைய சொத்திலே போய் பங்கு கொள்கிறான். சுபஹானல்லாஹ், இவனுக்கு அந்த மிருகத்துக்கு வித்தியாசம் இல்லா சகோதரர்களே? அது மிருகத்தின் வாழ்வு. மனித வாழ்வு என்பது புனிதமானது, வாழ்வதற்கு அல் ஹலாலு பையுனுல் வல் ஹராமு பையுனுல், ஹராம் என்பது தெளிவு, ஹலால் என்பது தெளிவு. வாழ்வதற்கு வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. என்று சந்தேகமே இல்லை. குர்ஆன் சொல்லியிருக்கிற வாழ்க்கை, மனித வாழ்க்கை, புனித வாழ்க்கை, அவன் மேம்பட்டு வாழ்வதற்குரிய அழகிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாகிய நாங்கள் அழகிய முறையிலே வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்களேன், இரண்டு மிருகங்கள் சண்டையிட்டுக் கொள்கிறது, அதோடு கூட இருக்கிற மிருகங்கள் இரண்டு மிருகங்கள் சண்டையிட்டுக் கொண்டனவே என்பதற்காக போல் சண்டையிட்டுக் கொண்டு அங்கே பெரும் கலகங்களை விளைவிப்பது கிடையாது. சண்டையிட்டதா குத்தி கொண்டதா முடிந்து விட்டது. ஆகரத்தில் அறிஞர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்தினால் மறுமை நாளிலே இரண்டு ஆட்டுகளை மல்லா எழுப்பி கொம்பில்லாத ஆட்டுக்கு அங்கே கொம்பையை முளைக்க செய்து கொம்பு கொடுத்த ஆட்டின் கொம்பை அல்லாஹ் கலக்கிக் கொள்கிறார் சொல்கிறான். ஒன்னை தானே கொம்பிருக்கும் பொழுது இந்த ஆடு குத்தியது, இப்படி உனக்கு கொம்பை தந்திருக்கேன், கொம்பு இருக்கும் பொழுது குத்தி அந்த ஆட்டை நீ குத்தி அதற்குரிய பரிகாரத்தை பலியை தீர்த்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஆடு கொம்பு கொடுக்கப்பட்டவுடனே மறுமை நாளில் குத்தி ஆட்டுக்கு பலி தீர்த்து விடும், அதை அல்லாஹ் அழைத்து விடுகிறார். அங்கே அதனுடைய விஷயம் முடிந்து விடுகிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, துன்யாவில் அப்படி ஒன்றை பார்க்கவில்லை. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஒருவர் ஒருவரோடு சண்டையிட்டுக் கொள்வதும், ஒருவர் ஒருவரோடு அடித்துக் கொள்வதும், குடும்ப சண்டையாக மாறுவதும், ஒவ்வொரு வீடு சண்டையாக மாறுவதும், ஊருக்கு ஒரு சண்டையாக மாறுவதும், இன சண்டைகளாக மாறுவதும், மத சண்டைகளாக மாறுவதும், நாட்டுக்கு நாட்டு யுத்தம் ஏற்படுவதும், சகோதரர்களே, அந்த மிருகத்திலே இருக்கின்ற நல்ல பண்பு கூட மதியத்தில் சில சந்தர்ப்பங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. மனிதன் என்பது உணர்ந்து பார்த்து டீசெண்டாக, டிசிப்ளினோடு, கண்ணியமாக, பக்குவமாக, அழகிய அமைப்பில் வாழ்வதற்கு வழி சொன்னது இஸ்லாம். சங்கியானவர்களே பாருங்கள், மிருகமாக இருந்தால் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், ஒரே கொட்டுக்குள்ளே அடைத்திருக்கின்ற மிருகங்களாக இருந்தால் அது இரண்டு மிருகங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கண்டை ஒரு குட்டையை ஈந்தெடுத்து அதுவும் பருவமாகி வளர்ந்த பிறகு அதுக்கு தாய் யார் என்று தெரியாது, தந்தை யார் என்று தெரியாது, தாய் தந்தையாக ஈந்தெடுத்தவைகளுக்கு இது பிள்ளை என்று தெரியாது. வளர வளர அவைகளுக்குள் இல்லற வாழ்க்கைகள் பரஸ்பரங்கள் ஒன்றரவே கலந்திருக்கும். மிருகங்கள் என்பதனால் அங்கே உறவு முறைகள் தோணப்படுவதில்லை. எங்களுக்கு தான் தாய் உறவு, தந்தை உறவு, திருமண உறவு, இப்படி எல்லாம் உறவுகள் இருக்கிறது. உதாரணமாக இங்கே இருக்கிற நாங்கள் புத்தளத்தில் போய் திருமணத்தை முடித்திருக்கிறோம் என்றால் அங்கே வர இருக்கிற மணப்பெண்ணுடைய உறவினர்களையோ மணப்பெண்ணையை எதிர்கொண்டதாக பார்த்ததாகவோ அவர்கள் யார் என்ற உறவு முறைகள் எங்களுக்கு தெரியாது. திருமணம் முடித்தோம், திருமணம் முடித்ததனால் மாமி என்றும், மாமா என்றும், அப்பா என்றும், அதுக்கு மூத்தவர்கள் என்ற உறவுகள் எல்லாம் அங்கே உருவானது இத்திருமண உறவு. அதனால் எங்களுக்கு தெரியும் யார் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சூரத்து நிசாவிலே யார் மகரமானவர்கள் மகரம் அல்லாதவர்கள் இந்த உறவு முறைகளையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். செங்கியார்வர்களே, கண்ணியமானவர்கள், எனவேதான் மனிதன் வாழ்வதற்கு அழகிய உறவு முறைகள் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. மிருகத்துக்கு கிடையாது, அவைகள் நினைத்தது போல வாழும், ஆனா மனிதன் வாழ வேண்டும். ஆனால் அநேகமான பத்திரிகை தகவல்களை பார்க்கும் பொழுது சில சந்தர்ப்பங்கள் நெஞ்சமெல்லாம் குறிக்கிறது, நெஞ்சமெல்லாம் குறிக்கிறது. நான் கூட 12 மேற்பட்ட ஆட்சிகளை வெட்டி வெட்டி வைத்திருக்கிறேன், பாதுகாத்து வைத்திருக்கிறேன். இப்படி எல்லாம் நாட்டில் நடக்கிறதே என்று என்ன என்று சொன்னால், தந்தை போதையோடு வரும் பொழுது வீட்டில் தனக்கு பிறந்த மகளோடு சகாத முறையில் உறவு கொண்டு குழந்தை பெற்றெடுத்தார், அல்லது கணவனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே ஏற்பட்ட தகராறின் காரணமாக இதொரு பாலியல் துஷ்பிரோகம் என்று போலீசிலே ஒப்படைத்திருக்கிறார்கள், கூட பிறந்த சகோதரன் சகோதரிக்கு மத்தியிலே உறவு கொண்டு குழந்தைகள் பிறந்திருக்கிறது, இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே திருமணமாகி இல்லத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒன்றை சொல்கிறேன், ஒரு சகோதரர் என்னோடு நெருங்கி பழகிறார், அவரோடு நான் மிகவும் நேசம் வைத்துக் கொண்டேன். ஆன்மீகத்தோடு கொஞ்சம் தூரமாக இருந்தவர், பிறகு மாசா இல்லா என்ற கொள்கையோடு தொடர்பு கொண்டார். இவர் வீட்டுக்கு போய் நான் தேநீர் கூட அறிந்திருக்கிறேன், ஆனால் யார் இவருடைய அடிப்படை என்ன, இவர் எங்கே இருக்கிறார் என்ற உறவு கூட தெரியவில்லை. ஒரு முறை நான் அவரோடு போய் தொடர்புகள் கொண்டு முகப்பத்தாக பேசி அவரோடு பள்ளியோடு வருவதும் நிகழ்ச்சிகளே பங்கு பெற்றுவதும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அழுது கொண்டிருக்கிறார். நான் ஏன் அழுகிறீர்கள் என்ற விஷயத்தை கேட்டேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். அதிர்ச்சியாக இருக்கிறது, பெரும் கவலையாக எனக்கும் இருந்தது. என்னவென்று கேட்கும் பொழுது, அவர் முடித்திருக்கிற அவரது மனைவி தன்னோடு கூட பிறந்த சகோதரி. ஒரு முஸ்லிமான ஒரு சகோதரர் சொல்கின்ற வார்த்தை, அவரோடு முடித்திருக்க அவருடைய மனைவி தன்னோடு கூட பிறந்த சகோதரி. சுபஹானல்லாஹ், குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த சகோதரி நேர காலத்தோடு இன்னொருவரை திருமணம் முடித்து வாக்குப்பட்டு அவர் விவாகரத்து செய்ததன் பின்னால் இவர் விதவியாக இருக்கிறாரே, தங்கத்துக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே என்பதற்கு அண்ணன் சகோதரன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இருவரும் வாழ்ந்து குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த சகோதரி நேரத்தோடு வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுத்தார். அந்த பிள்ளை பெண் பிள்ளை, அவளும் வளர்ந்து ஆளாகி பருவ வயதை அடைந்திருக்கின்ற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இவர் யோசிக்கிறார், மாமா யோசிக்கிறார், சகோதரியை முடித்த இந்த மனிதர் யோசிக்கிறார், என்னுடைய சகோதரி மனைவி விதவையாக போவாளே என்ன செய்யும். அவரையும் இவரை திருமணம் முடித்துக் கொள்கிறார். கூட பிறந்த சகோதரியும் திருமணம் முடித்திருக்கிறார். கூட பிறந்த சகோதரியுடைய மகனையும் இவரை திருமணம் முடித்து இரண்டு மனைவிகளோடு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் உடனே சொன்னேன், கோபப்படாதீர்கள், கோபிக்காதீர்கள், இப்படித்தான் மார்க்கம் சொல்கிறது, உடனே நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள், பச்சை ஹராத்திலே வாழ்கிறீர்கள், சௌதா செய்யுங்கள், இதுக்குரிய மார்க்கத்தின் பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று ஒப்பாரி வைத்து அழுகிறார். அழுகிறார் முடியவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவர் என்ன நடந்தது, அதுக்கு பிறகு எப்படி இவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, இவருடைய வாழ்க்கை சக்கரம் என்ன என்பது கூட தெரியவில்லை. சகோதரர்களே, அவர் இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். இப்படியாக உலகத்தில் வாழ்கின்ற எத்தனையோ வாழ்க்கைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி வாசலில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டிலே. அந்த நாட்டிலே இருக்கும் பொழுது நாங்கள் அந்த பத்துவா குழுவிலே நானும் ஒருவராக இருக்கிறேன். பள்ளி வாசலுக்குள் ஒரு பெண்மணி வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், எங்களை கொஞ்சம் தயவு செய்து விசாரியுங்கள் என்று. என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், மனம் விட்டு வாய் பூசாமல் சொல்கிறார், ஹசரத் அவர்களே, நாங்கள் உலமாக்கள் 11 பேர் இருக்கிறோம். சொல்கிறார்கள், ஹசரத் அவர்களே, இப்படித்தான் நானும் என்னுடைய கணவரும் மிகவும் பக்குவமாக சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள். ஆனால் அவருடைய கணவரும் பள்ளிவாசலோடு இடையிடையே சொல்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இவர் வந்து சொல்கிறார்கள், என்னுடைய மகள் பருவம் அடைவதற்கு இந்த அந்தாண்டு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தகுந்த ஒரு பருவம். இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கணவர் என்னுடைய மகளோடு ஏதாவது சகல முறையில் நடந்து கொள்ளலாமா என்பதற்கு மிருகத்தனமான சில சில அசைவுகள் தெரிகிறது. எனவே இந்த கணவன் எனக்கு வேண்டாம், எனக்கு விவாகரத்து வாங்கி தருவதற்கு கடிதம் எழுதித்தார்கள் இருக்கிறார்கள். உடனே பேசிக்கொண்டு எப்படியாவது சமாளித்து இவர்களை சரி செய்யலாம் என்று பார்த்தால், இல்ல விவாகரத்து தான் வேண்டும் என்று கொடுத்தார். சரி, கணவன் வேண்டாம் என்று சொன்ன உடனே இப்போது இருவரும் பிரிந்து விட்டார்கள். கொஞ்ச காலம்தான் போயிருக்கும், அவரை அழைக்கிறோம், இங்கே வா, நீ ஒரு முஸ்லீம் தானே, இப்படி ஒரு சகாதரி உறவு கண்டதாக உறவு கொள்வதற்கு நீ பிடித்ததாக உன்னுடைய மனைவி தகவல் தந்திருக்கிறார், ஏன் கையெழுத்துல கடிதம் எல்லாம் இருக்கிறது, ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள், இது ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை இல்லவா, இது ஒரு நல்ல பண்பாக எடுத்து இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா சகோதரர்களே, அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா, அவர் சொன்னார், நான் சிறு வயதிலிருந்தே தண்ணி ஊற்றி வளர்த்த மரம் இது, அதில் வருகின்ற கனியை நான் உண்ணாமல் ஒரு யார் ருசிப்பது என்று சொன்னார். சுபஹானல்லாஹ், இவன் மனிதனால் மிருகமா, இவனோட மனிதனா மிருகமா என்று யோசிப்பார்கள் சகோதரர்கள். இப்படியான ஆயிரக்கணக்கான தகவல்கள் உண்டு. அதான் சொல்கிறேன், மனிதன் என்று வாழ்வதற்கு சரியத்து வழிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறது. மனிதன் என்று வாழ்வதற்கு சரியத்தின் வழிமுறைகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸில் சொல்லித் தந்திருக்கிறது. இதையும் தாண்டி ஒருவன் உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறான், மனோரித்து இப்படி வாழ்கிறான், சரியத்து வேண்டாம் என்று மனம் பிரகாரம் வாழ ஆரம்பிக்கிறான் என்றால் இவன் மனிதன் கிடையாது. பல்கும் அவல் மிருகத்திலும் கேளுகட்டம் மிருகம் எங்களுக்கு நிச்சயமாக புனிதம், வாழ்க்கையில் இன்பம், சந்தோஷம், நிம்மதி, ராகத் மரணத்துக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். இந்த உலகத்திலும் அல்லாஹ்விடம் சாபத்து காலாகக்கூடிய அவசியம் கிடையாது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு ஆரம்பிக்கும்போது சூரத்தில் பக்கரா என்று குர்ஆனிலே தோங்குகிறார். பக்கரா என்று சொன்னாலே பசுமாடு, முடிக்கும்போது சூரத்தில் மனிதன் என்று அல்லாஹ் முடிக்கிறார். என்ன அர்த்தம், உலகாக்களுக்கு தத்துவம் பொழுது ஒரு மனிதன் குர்ஆனை பாராயணம் செய்வதற்கு முன்பதாக மிருக ஸ்தானத்தில் இருக்கிறார், மனித தோட்டத்தில் மிருகத்தின் குணா நிச்சயங்களோடு இருக்கிறார். குர்ஆனை படித்து படித்து 6666 வசனங்கள் முடியும் பொழுது அவன் குர்ஆனுடைய வாழ்க்கை தன்னகமே வந்த பிறகு அவன் புனிதனாக மாறி அண்ணா மனிதனாக மாறிவிடுகிறான். எனவே சகோதரர்களே, மனித வாழ்க்கை புனித வாழ்க்கை எங்களுக்கு காட்டித்தந்த அருமை ரசூலுல்லாஹின் வழிமுறை எங்கள் கண்முள்ளே இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது, ஹதீஸ் இருந்தது மொழிபெயர்ப்பு கிடையாது, சொல்லித் தருவதற்கு நிறைய உலமாக்கள் கிடையாது, மக்களின் தாகம் அமோகமாக இருந்தது. ஆனால் இந்த குர்ஆனுக்குரிய விளக்கங்கள் என்னென்ன பாசியில் உணவு எல்லாம் இருக்கிறது. உலமாக்கள் சராசரியாக வீட்டுக் கொண்டு விதம் இருக்கிறார்கள், ஆபீஸ்கள் உலமா பெருமக்கள் நாடு பூராவும் இருக்கிறார்கள். மார்க் உபன்யாசங்கள் எழுத்து மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ பேஸ்புக் மூலமாகவோ என்னென்ன யூடியூப் மூலமாகவோ எல்லா தொடர்புகளின் மூலமாக இந்த உலகம் முழுவதும் இஸ்லாத்தையும் மக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் முஸ்லிம் முஸ்லீமாக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி, அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய சரியத்து சொல்கின்ற நபி வழிகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தால் புனிதமானவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம், இங்கும் கண்ணியமானவர்கள் ஆபிரத்திலும் கண்ணியமானவர்கள். எனவே எல்லாவுள்ள கிருபில் ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் நல்ல ஒரு வழியிலே வாழ்ந்து அல்லாஹ் தந்த கண்ணியப்படுத்திய இந்த மனிதன் என்ற அந்த புனிதன் என்ற தன்மையை பாதுகாத்து துன்யா ஆகிராவிலையும் சிறப்புக்குரியவர்கள் கூட்டத்தில் சேர்வதற்கு அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கு தோப்பிக் செய்வானா. யாரா ஏதோ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைத்தது எல்லாம் செய்து கொண்டிருந்தோம் ரஹ்மானே, உன்னுடைய சரியத் உன்னுடைய கட்டளை எங்களுக்கு முன்னால் இருந்தது, நாங்கள் அதனை கவனிப்பதை கொஞ்சம் தவறிவிட்டோம் யாருலா, எங்களையாவது குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் சரியத்து சொல்கின்ற வாழ்க்கை பிரகாரம் வாழ்வதற்கு நீ தோப்பிக் செய்வாயா. எங்களை புனிதப்படுத்துவாயாக. யல்லா சரியத்தின் ஹராம் ஹலால் சரியத்தின் வாழ்க்கை வழிமுறைகளை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உன்னதமான இஸ்லாமத்தை அறிந்து கொள்ள நீ தோப்பி செய்வாயாக. யல்லா எங்களுடைய வருங்கால எங்களுடைய தலைவர்கள் சிறுவர்களை நீ பாதுகாத்துள்வாயாக. யல்லா நீனுடைய வாழ்க்கை எங்கள் அனைவர்களுக்கு நம்பி பார்க்குவாயாக. யல்லா சரியத்துக்கு முரணான வாழ்க்கையை எங்கள் உம்மத்திலே வந்து எங்களை சின்ன புண்ணமாக்கி விடாத ரஹ்மானே. யல்லா உன்னுடைய கோபத்து காலானவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாத ரஹ்மானே. யல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்கள் கல்வி சென்ற ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. மாதாபிதாக்கள் மனை மக்கள் பிள்ளை குட்டிகள் நண்பர்கள் சகோதர சகோதரர்கள் இல்முக்காக அலைந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஓடிக்கொண்டிருக்கின்ற சகல தலபாக்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யல்ல ஹயாத்தோடு உள்ள முஸ்லீம் ஓமங்கள் இறந்து போய் கபரிலே மன்னதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யல்ல எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை நீக்கி நிம்மதி சந்தோஷத்தை தந்தல்வாயாக. யல்லா முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஆளுமைகளை அகற்றி முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷம் உலகத்திலே வாழ செய்வாயாக. யல்லா கண்ணியமான வாழ்க்கையை எங்களுக்கு தந்து ஒரு சரீரத்தை ஒழுங்கு நடக்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தல்வாயாக. யல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து துணி ஆகராவில் உன்னுடைய கை நலமையும் உன்னுடைய விவாதம் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நரகத்தை ஹராமாக்கி உன்னுடைய உயர்ந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.